ஓம் சிவாய நம. சைவம் தார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி நாயனார் புராணம் பகுதி 3. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா. சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
வந்தாங்க. கல்யாணம் நடக்கிற போற வேளையில ஒரு கிழ வடிவத்துல வந்தான். சுந்தரமூர்த்தி சாமியுடைய வரலாறுல 5 இடத்திலையும் 6 இடத்திலையோ வருகிறான் சிவன். கிழ வேதியர் வடிவத்துல எல்லாரும் சிவனை தேடி ஓடினான். சிவன் சுந்தரரை தேடி ஓடுகிறான். ஆமா, அவர் பாட்டை கேட்கறதுக்காக வேண்டி ஓடுறான். இங்க வந்தது ஒரு காரணமும் தான். கல்யாணம் நடக்க போகுது. இந்த நம்பியாரூரன் எனக்கு அடிமையை ஆண்டானிட்ட சொல்லாம கல்யாணம் செய்தான். செய்யக்கூடாது அப்படியெல்லாம் இருந்த காலம் உண்டு. ஆமா, ஆண்டானிட்ட சொல்லி அவன் பணம் கொடுப்பான், அப்புறம்தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி இருந்த நாடுதான் இது. இன்னைக்கு ஆண்டானும் கிடையாது, அடிமையும் கிடையாது. ஆக இவர் சொன்னார், என்கிட்ட சொல்லாம கல்யாணம் பண்றான், இவன் கல்யாணம் பண்ணக்கூடாது. யோ, நீ பித்தனை வைத்தியமா நீ அப்படின்னு கேட்டுவிட்டார். இவர் மாப்பிள வடிவத்துல இருந்த சுந்தரர் கேட்கிற, நீ பித்தனை நீ அப்படின்னாரு. ஏய், நான் பித்தனா இருந்தான் சரிதான், பேயனா சரிதான், அத பத்தி எனக்கு கேள்வி கிடையாது. நீ எனக்கு பணி செய்யணும், நீ எனக்கு ஆள் தெரியுமா? உங்க தாத்தா எழுதி கொடுத்த ஓலை என்னட்டு இருக்கு அப்படின்னு உன்ன காட்டினார். ஏய், கொண்டாங்க அப்படின்னாரு. அவர் கொடுக்கல, புடுங்கி வாங்கி கிழிச்சு போட்டார். வாங்கி படிச்சிருக்கலாம், அதுல என்ன எழுதி இருக்குன்னு பார்க்கலாம். அத கிழிச்சது தப்பு, கிழிச்சு விட்டாங்க தப்பு அப்படின்னு சத்தம் போட்டான் வந்த கிழவன். பஞ்சாயத்துல உண்டு தீர்ப்பு விடப்பட்டது. தீர்ப்புல இந்த சுந்தரன் இந்த கிழவேதியனுக்கு அடிமை அப்படி தீர்ப்பாயிடுச்சு. சிவாச்சாரியார் குலத்துல பிறந்த ஒரு பையன், அரசனால் வளர்க்கப்பட்டவன், எங்கேயோ கிடந்து ஒரு கிழிச்சல் வேட்டியை கட்டிட்டு வந்திருக்கிறான். அவன் சாப்பிட்டானா சாப்பிடலையா, அவனுக்கு சொத்து இருக்கா இல்லையா, இவனை பார்த்தா இவனே பிச்சைக்காரன் மாதிரி இருக்கான், அவனுக்கு இவர் அடிமைன்னு சொன்னா அவனுக்கு வெந்நீர் போட்டு கொடுத்தாவனா வேட்டியை துவச்சு கொடுத்தாவனும் தலைவிதியா இது. இந்த கிழவனுக்கு நீ அடிமை என்று தீர்ப்பாயிட்டு அப்படி ஊர்கள் தோறும் பஞ்சாயத்து என்று ஒன்று இருந்தது, இப்பவும் இருக்கு. சில ஊர்களில் பாத்தீங்கன்னா 4 பேர் சேர்ந்து ஒரு தீர்ப்பு சொல்லிவிட்டான்னா அதை மாற மாட்டார்கள். இப்பவும் இருக்கு, ஓட்டெல்லாம் இருக்கும் போது கூட இருக்கிறது. ஆமா, தீர்ப்பு ஆயிட்டது. சுந்தரமூர்த்தி சுவாமி அதை ஏற்றுக்காரு. அதான் அது ஆச்சரியம், ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லல பாருங்க. இத நினைக்கிறார் சுந்தரர். மற்றொரு இடத்துல இத சொல்லும் போது என்ன சொல்றார், ஒரு ஆவணத்தை காட்டித்தானே இவர் எனக்கு அடியன்னு சொல்லிவிட்டார். ஆவணம் இல்லாமல் சொல்லலையே இல்லையா? என் ஊடுன்னு சொன்னா என் வீட்டுக்குண்டான பத்திரம் என் கையில இருக்கணும். இருக்கும் போதே வாதாட முடியல. இன்னைக்கு கையில பத்திரம் இருக்கிறது, அடிமைன்னு தீர்ப்பாயிட்டது, ஒத்துக்கிட்டார் சுந்தரர். எப்பவோ ஒரு இடத்துல திருநள்ளாத்துக்கு போகும்போது சொல்றார், இந்த கொடுமைக்கார பரமசிவன் இப்படி ஒரு ஆவணத்தை காட்டி அரச பரம்பரையில வளர்ந்த என்னை ஆண்டியாக்கி விட்டான் அப்படின்னு வையல. அற்புதமான பல ஆவணத்தை காட்டி எனக்கு சிவனுக்கு அடிமை செய்ய வைத்தானே அப்படின்னு சந்தோஷப்படுறார். பார்த்து சொல்லுகிறது. அற்புதப்பட ஆவணம் காட்டி அடியனாய் என்னை ஆளது கொண்ட நற்பதத்தை நல்லாரனை அமுதை நாயினேன் மறந்து எண்ணினைக்கேனே பாட்டா பாடி வைக்கிறார். கற்பகத்தினை கனகமால் வரையை ராமகோபனை கண்ணுதலானை சொற்பத பொருள் இவ்வளரு தருளும் தூய சோதியை அழகா சொல்றாரு பாருங்க. கற்பகத்தை கனகமால் வரையை ராமகோபனை முதலானே ஓர்மா எத்தனை சொல்றது திருட்டு பய ஒரு ஓலைய காட்டி என்ன கெடுத்து விட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கணும் சொல்ல கிடையாது. வாழ்த்துற வாய்ப்பத்தல அப்படி வாழ்த்துகிறார் அவர். கற்பகத்தினை கனகால் வரையை காமகோபனை கண்ணுதலானே தூய சோதியை பெண்ணை நல்லூரே. இந்த பஞ்சாயத்து செய்யப்பட்ட இடம் வெண்ணெய் நல்லூர் பிறந்தது திருநாவரூர். இந்த தீர்ப்பு சொன்னது திருவெண்ணெய் நல்லூர்ல அதை நினைப்பூட்டுறாரு இவர். எப்போதுமே இந்த கல்யாணத்துல நடந்தது மாத்திரம் ஒருத்தன் மறக்கவே மாட்டான். ஆமா நிச்சயம் இவருக்கு அந்த நினைப்பு இருக்கு இல்லையா. காமகோபனே கண்ணுதலானே சொற்பதப்பொருள் இருளறுந்தருளும் தூய சோதியை வெண்ணெய் நல்லூரில் அற்புதப்பட ஆவணம் காட்டி அற்புதமான பழ ஆவணத்தை காட்டி பழ ஆவணம்னு ஏன் சொன்னார். அவங்க தாத்தா எழுதி கொடுத்தது போல அவங்க அப்பா கூட எழுதி கொடுக்கல ஐயா. ஆமா அற்புதப்பட ஆவணம் காட்டி அடியனாய் ஆளது கொண்டத்தை நல்லாரனை அமுதை நாயினே மறந்து எண்ணினேனே. சின்ன பிள்ளையில வேலை ஒருவர் சொல்லிக் கொடுக்கும் போது படிச்சேன். பின்னால அதை நான் திருப்பி பார்க்கும் போது இசை என்ன மாதிரி பொதிந்து கிடக்கு தெரியுமா. அதுல கடவுளே கடவுளே இருக்கிறதுலயே இப்படி இருக்க தொலைஞ்சு போனதெல்லாம் இருந்ததுன்னா என்ன மாதிரி இருந்திருக்கும். அற்புதப்பட ஆவணம் அடியனா என்னை கொண்ட நற்பதத்தை அமுதை ஆயினேன் மறந்து நினைக்கிறேன். ஆக்கி கொண்டது அந்த ஆவணம் என்று எப்பவோ திருநள்ளாத்துக்கு போனவர் பாடி வைக்கிறார் இப்படி அல்லவா. ஆமா ஆக இவர் வந்து இந்த கிழவனாருக்கு அடிமை என்று தீர்ப்பு சொல்லப்பட்டு விட்டது. அங்க இருக்கிறவர்கள் எல்லாம் கேட்கிறாங்க, ஐயா உனக்கு திருவெண்ணை நல்லூர் தானே ஊர் என்று இந்த பத்திரத்துல இருக்கிறது. வெண்ணை நல்லூர் பித்தனுக்கு நம்பியாரூரன் அடிமை அப்படின்னு தானே எழுதியிருக்கிறது. இந்த திருவெண்ணை நல்லூர்ல உனக்கு எங்கய்யா வீடு இருக்கு அப்படின்னு இந்த பஞ்சாயத்துல கேக்குறான். அவனுக்கே தெரியல இந்த வீடு எங்க இருக்குன்னு. இப்ப பஞ்சாயத்து போர்டில் இருக்கிறவங்க தெரியும் அல்லவா எந்தெந்த வீடு எங்க இருக்குன்னு, கணக்குல இருக்கும் அல்லவா. இன்ன தெருவுல இன்ன நம்பர் இத்தனை அடி நீட்டு இத்தனை அடி அகலம் அப்படின்னு அவனுக்கு கணக்கு இருக்கும் அல்லவா. அவன் கேக்குறான், ஐயா வேதியரே உனக்கு இந்த ஊர்னு சொன்னா உனக்கு வீடு எங்கயா இருக்கு அப்படின்னு கேட்டான். ஏன் வீடு உங்களுக்கு தெரியாதா? தெரியாது, வாங்க காட்டுறேன் அப்படின்னு போனார். இந்த பஞ்சாயத்து போர்டு எல்லாம் ஒருத்தரும் கூட வரல. அவரை யார் தொடர்ந்து போக முடியும்? யார் தொடர்ந்து போக முடியும்? சுந்தர ஒருத்தர் தான் பின்னாலே போனார். ஆமா, அதையும் செட்டியார் தான் சொல்ற. யார் பின்னாலே போக முடியும் சுந்தரன் ஒருவனை தவிர அப்படிங்கிறார். போனார், கோயில்ல போனார், காட்சி கொடுத்தார். அதுதான் வீடுன்னு தெரிஞ்சது இவருக்கு. என்னை பாடு அப்படின்னு சொன்னான் சிவன். பாடவா? பாட்டு தெரியாதே அப்படின்னாரு. என்னடா தெரியாதுன்னு சொல்ற, பித்தா என்று சொன்னாய் அல்லவா, பாடு அப்படின்னு. பித்தா அந்த ஒரு வரி எடுத்து கொடுத்தான், அவ்வளவுதான். 16,000 பதியம் வந்தது. 160,000 பாடல் பாடினார் என்று வரலாறு. இன்னைக்கு இருக்கிறது 1,000 சில்லற பாடல் தான் இருக்கு. இருக்கிறதையே நமக்கு பார்க்க முடியல. போனதை பத்தி நம்ம கவலைப்பட்டு என்ன பண்ண, நாம கவலைப்படல. நம்ம கவலைப்பட்டோமா என்ன? கிடையாது. ராஜராஜ சோழன் ஒருத்தன் தான் கவலைப்பட்டான். ஐயோ கடவுளே, இவ்வளவு எங்க போச்சு நடராஜா அப்படின்னு கத்தனா. நடராஜ பெருமான் சொன்னார், டேய் வருத்தப்படாது, உனக்கு வேண்டியதை மாத்திரம் நான் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். கடவுளே அந்த தீர்ப்பை சொல்லிட்டான், உனக்கு வேண்டியதை மாத்திரம் வைத்திருக்கிறேன் அப்படின்ட்டு. ஓஹோ, நான் கொடுத்து வைத்தது அவ்வளவுதானா அப்படின்னு நமக்கு சேகரித்து கொடுத்தான். யாரு? ராஜராஜ சோழன். மகா வல்லமை படைத்தவன், கண்டையில கட்டிக்காரன், எத்தனையோ நாட்டை தனக்கு அடிமையாக கொண்டவன் அவன். ராஜராஜ சோழன் என்ற பட்டம் பெற்றவன் சிவனடியானாகவும் இருந்தான் அல்லவா? ஆமா, வானோங்கிய கோயிலை கட்டினான். இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு கோயில் கிடையாது அல்லவா? ஆமா. சமீப காலத்தில் ஒரு தகராறு ஒண்ணு வந்தது தெரியுமா உங்களுக்கு? சுவாமி மலை என்பது இன்னைக்கு கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சுவாமி மலை அல்ல. கேரளாவில் ஒரு கஷேத்திரம் இருக்கிறது, அதுதான் சுவாமி மலை என்று தமிழ் புலவர்கள் எல்லாம் சொல்லிவிட்டார்கள். திருப்பூரை எடுத்து போட்டாங்க. போட்ட போது காவிரியின் வடகரையில் இருக்கிற சுவாமி மலை என்று வந்துவிட்டது. அடிபட்டு போச்சு. அப்ப நமது பெரியவர்கள் பாடி வைத்தது எப்படி இருக்கு பாத்தீங்களா? இல்லாட்டி போனா இந்த சாய் மேல தமிழ்நாட்டுக்கு அது கேரளாவுக்கு போயிருக்கும். அந்த தகராறு வந்தது உங்களுக்கு எல்லாம் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அல்லவா? தெரியாதா? தெரியாட்டா விட்டுருங்க. அதத்தான் சொல்றார், வெண்ணெய் நல்ல அருட்புரை வெண்ணெய் செல்வா அருட்புரை தத்தா உனக்காடாயின் அல்லேன் எனலாமே. அப்ப சொன்னார்ல பித்தன், என்னடா வேதியன் ஒரு வேதியனுக்கு அடிமையா, வேதியன் ஒரு வேதியனுக்கு அடிமையா என்று சொன்னது என்னுடைய கருத்து, ஒரு என்ட்ரன்ஸ் கருத்து சொல்றேன். இப்போ ஒரு பெரிய பணக்காரன் பிராமணன் இருந்தால் அவன்கிட்ட அடிமையாக சில பிராமணர்கள் இருப்பார்கள் அல்லவா, இல்லேன்னு சொல்ல முடியாதே. அந்த வேதியனிட்ட 100 வேதியன் இருக்க முடியும் அல்லவா? ஆனால் இந்த சிவவேதியன் அடிமையாக இருக்க மாட்டான். சிவனுக்கு தவிர வேற ஒருத்தனுக்கு அவன் அடிமையாக இருக்க மாட்டான். அதுதான் குருக்கள் சிவாச்சாரியார், சாம்ப சிவா சிவாச்சாரியார். அன்னூர்ல ஒரு பெரிய படித்த சிவாச்சாரியார் ஒருத்தர் இருக்கிறார். திருவாவூரில் ஒருத்தர் இருந்தார். சிவபுரத்தில் சுவாமிநாத சிவாச்சாரியார் ஒருத்தர் இருந்தார். அவர்கள் இவருக்கு அடிமையாக இருக்க மாட்டார்கள் என்றுதான் அங்கே பொருள் என்று நான் நினைக்கிறேன் அல்லவா? அத்தா உனக்காளாயின் சொல்ல முடியுமா? எத்தனை தடவை சொன்னார் தெரியுமா? ஒரு தடவை இல்லை என்று சொன்னதற்காக அந்த பாபம் கழிய வேண்டி 10 தடவை சொன்னார். ஏன் பல நாளும் நினைப்பின்றி மனத்துன்னை வேயாய் தீர்ந்தேன் பிறராக அருந்தேன் வேயார் வெண்ணை சென்றார் வெண்ணை அருட்புறையுளாயா உனக்காளாயினி அல்லேன் எனலாமோ எனலாமோ என்பதுதான் இலக்கணப்படி எனலாமே என்று இருக்கிறது. மண்ணே மறவாதே நினைக்கின்றே பிறவே மூவேன் பெற்ற மூதி கொடியேன் பல பொய்யே உரைப்பேனே குறிக்கொள்ளி கடியார் பெண்ணை செல்வார் வெண்ணை நடிகே உனக்காடாயினி அல்லே பாதம் பணிவார்கள் பத்து இடத்துல சொல்லுகிறார், நான் உனக்கு அடிமைதான் உனக்கு அடிமைதான் உனக்கு அடிமைதான். அடிமை இல்லை என்று ஒரு தடவை சொன்னது போக 10 தடவை சொல்லுகிறார், உனக்கு அடிமை உனக்கு அடிமை உனக்கு அடிமை உனக்கு அடிமை என்று. இந்த பித்தாபுரை சூடி பதிகத்திலே அப்படி வருகிறது. இவர் திருவாரூருக்கு போனார். அங்கேதான் திருத்தொண்ட தொகை பாடுகிறார். அதை நான் இப்பத்தான் சொல்லியிருக்கணும், என்னுடைய அவசர புத்தி அதை சொல்லாமல் விடுபட்டு விடுமோ அப்படிங்கிற பயத்துலதான் அதை நான் முதல்லயே சொல்லிவிட்டேன். ஏன்? ஆமா, ஆக திருவாரூருக்கு போகிறார். அங்கதான் இந்த 2 பெண்ல ஒருத்தி அங்கே பிறந்திருந்தாள் என்று சொன்னேன் அல்லவா, அவளை திருமணம் செய்து கொண்டார் என்று நான் விட்டுவிடுகிறேன். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய முக்கியமான பகுதியைத்தான் நான் சொல்ல நினைத்தேன். இப்ப இதுவரையிலும் சொல்லிட்டு வந்திருக்கிறேன். இப்ப முக்கியமான பகுதி என்று நான் நினைப்பது திருவொத்தியூர்லேருந்து மறுபடியும் அவர் திருவாரூருக்கு போகிறார். இந்த பகுதியைத்தான் நான் சொல்ல நினைத்தது. திருவொத்தியூருக்கு வருகிறார். மற்றொரு பெண் இந்த ஞாயிறு என்ற ஊர்ல பிறந்திருந்தாள். அவளுக்கு பேர் சங்கிலி நாச்சியார் என்று பெயர். வேளாளர் குல பெண் அவள். அவள் என்று நான் சொல்லுவது தவறு. ஆனால் சேக்கிழார் பெருமான் அவள் இவள் என்று சொல்லவே மாட்டார். மங்கையர்க்கு அரசி வந்தாள் என்று சொல்ல மாட்டார். மங்கையர்க்கு அரசியார் என்றுதான் சொல்வார். இருவகுதி போட்டு தான் சொல்லுவார். நான் தவறா சொல்றேன், அவ்வளவுதான். ஆக இந்த பெண்ணு ஞாயிறு என்ற ஊர்ல இருந்தாள். அவளுக்கு அவள் சித்தத்தை சிவன்பாலே வைத்தவள் அவள். சேக்கிழார் பெருமான் அந்த பெண்ணை சொல்லும் போது காரும் தவத்து சங்கிலி கேள் அப்படின்பார். தவசிரேஷ்டனாக இருந்திருக்கிறாள் அந்த பெண். ஆனால்தான் சேக்கிழார் பெருமான் சொல்லுவார் தாரும் தவத்து சங்கிலி கேள் என்று சொல்லுகிறார். சபம் சார்ந்து இருக்கிறதோ அந்த பெண்ணுகிட்ட. எப்படி? ஆமா, அவளுக்காக ஒரு மணாளன் பார்த்தார்கள். இந்த மணாளன் இவளை பெண் பார்த்துட்டு வீட்டுக்கு போனா போன உடனே இறந்து போயிட்டான். நல்லா இருக்கிற பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்தாலுமே ஆயிரம் ஆயிரம் பொய் சொல்லி திருமணம் செய்யும் அப்படின்னு நாட்டு வழக்கில் இருக்கு. ஆயிரம் பொய் சொல்றதெல்லாம் நிஜத்தை சொன்னாலே நடக்கல, பொய்ய சொல்லி என்ன நடக்க போகுது? ஆமா, இந்த பெண்ணை பார்த்துட்டு வீட்டுக்கு போனா அவன் இறந்து போயிட்டான். மறுபடியும் அந்த பெண் இருக்கிற பக்கம் யாராவது திரும்பி பார்ப்பான அப்படி நல்லா இருக்கு திரும்பி பாக்கல. ஆனா இந்த பெண் என்ன தெரியுமா, நான் சிவனடியார் ஒருவனுக்குத்தான் உரியவள், அவனைத்தான் நான் திருமணம் செய்து கொள்ளுவேன், நான் வீட்டில இருக்க மாட்டேன், என்ன திருவத்தியூர்ல ஒரு கன்னி மாடம் அமைத்து என்னை அங்கே வைத்து விடுங்கள், அந்த சிவனடியாக வரும்போது நான் அவனை திருமணம் செய்து கொள்ளுவேன் என்று சொல்லி திருத்தொண்டு செய்து கொண்டிருந்தாள். சுந்தரர் அந்த ஊருக்கு வருகிறார். இந்த சங்கிலி நாச்சியாரை பார்க்கிறார். இந்த முன்னைய வினை கூட்டுவிக்கிறது. முன்னே வினைப்படிதான் பறவை நாச்சியாரை திருமணம் செய்து கொண்டார். ஒரு பெண் கல்யாணத்தை தடுத்தான் சிவன. ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சான், இரண்டாவது ஒரு பெண்ணையும் இப்ப கல்யாணம் பண்ண வைக்க இருக்கிறான் அவன். அதனாலதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் புதியாக ஒரு பாட்டு இருக்கிறது. அதுல என்ன சொல்லுகிறார்? ஒரு மனத்தை சிதைவு செய்து இரு மனத்தை கொண்டருடைய வல்லாடன் என்று சொல்லுவார் அவரை. ஆக அந்த சங்கிலி நாச்சியாரை இவர் சிவனுடைய திருவருளினால் மனம் செய்து கொள்ள இருக்கிறார். அந்த பெண்ணை பார்த்தார். அந்த பெண்ணுகிட்ட நேர போய் கேட்கல, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லல. அந்த பொண்ணு இவரை பார்த்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லல. சிவன்கிட்ட போய் கேட்டார், இந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடு அப்படின்னு கேட்டார். சிவன் அந்த பெண்ணை அவருக்கு கல்யாணம் செய்து கொடுத்தான் என்று பெரிய புராணம் சொல்லுகிறது. அந்த திருமணம் எப்படி நடைபெற்றது, அதனால இவருக்கு வந்த இடர்பாடுகள் என்ன, நன்மைகள் என்ன என்பதெல்லாம் பார்ப்போம் என்று நான் எண்ணுகிறேன். இதுவரையிலும் நேரம் சொன்னதெல்லாம் இந்திய புராணத்தின் அடிப்படையிலே தான் சொல்லியிருப்பேன். சொன்னதுல கொஞ்சம் முன்ன பின்ன தவறாக சொல்லியிருக்கவும் கூடும். உங்களுக்கு சரியான விளக்கம் இதற்கு தேவை என்றால் பெரிய புராணம் தான் கதி. அதனை படித்து பார்த்தீர்களே ஆனால் நிச்சயமாக தெளிவாக உங்களுக்கு கிடைக்கும். நான் சொன்னது ஒரு என்ட்ரன்ஸ் கிளாஸ் மாதிரிதான் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். அந்த திருமணம் எப்படி நடக்கப்பட்டது, அதனால் சுந்தரர் என்னென்ன அனுபவித்தார் என்பதை பார்த்துக் கொள்ளுவோம். இவ்வளவும் தேவாரத்துக்கு வருகிற கருத்துக்களைத்தான் நான் சொல்லுகிறேன் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். பெரும்பகுதி நான் அதை விட்டு அந்தாண்ட போக மாட்டேன், போயிருந்தால் அவனை வேண்டப்படாது என்று விட்டுவிடுங்கள் என்று சொல்லி பஞ்சாட்சரம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவேற்றிக் கொள்வோமாக. ஓம் நம சிவாய சிவாய நமோ, ஓம் நம சிவாய சிவாய நமோ, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய சிவாய நமோ. Namah Shivaya, Shivaya.